गोविन्दाख्योस्ताथम् जलपतिहृतमानीमलोकम् स्वहीयम् नन्तादीनाम् प्रदर्शय व्रजगतवनिता कानकृष्टार्थसिद्धा यः कालिन्त्याम् निसाय मरमयतमल ज्योत्स्नया दीपितायाम् सार्वङ्केर्नामवाक्यै स्तनपरनमिता प्रीनयन् प्रियतन्नः
ஸ்ரீ கோவிந்தன் என்று மூவுலகங்களுக்கும் அதிபதியான இந்திரனால் நாமகரணம் செய்யப்பட்டவரும் அதிகாலை நேரத்தில் நீராடச் சென்ற தன் தந்தை நந்தகோபனை இழுத்துச் சென்றபோது கடலினுள் மூழ்கி வருணலோகம் வரை பாய்ந்து தன் தந்தையை மீட்டு வந்தவரும் தனது லோகமான வைகுண்டத்தை தனது தந்தை முதலானவர்களுக்கு காண்பித்தவரும் வேணுகான ஓசையினால் கோபிகைகளின் மனத்தை தன்பால் ஈர்த்தவரும் சரத்கால சந்திர ஒளியில் யமுனை நதி மணலில் தமது ஸ்தனங்களின் பாரம் தாங்க மாட்டாது உடல் வளைந்து சௌந்தர்யத்தோடு விளங்கிய அழகிய கோபிகைகளை பரிகசித்து அவர்களுக்கு மகிழ்வையும் சுகத்தையும் தந்தவருமான ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கும் சந்தோஷத்தை அளித்து நம்மால் மகிழ்வு கொள்வாராக.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ர மஞ்சரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏழாவது ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். கோவர்தனத்தை ஒரு கையால் எடுத்து ஏழு நாட்கள் அதை தாங்கி கோபர்களை காப்பாற்றினான் கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தோம். சாக்ஷாத் இந்திரன் தன் தவறை உணர்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கோலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனுவை அழைத்து வந்து கீர அபிஷேகம் செய்து நாம சங்கீர்த்தனம் பாடி பாடுங்க, கோவிந்த பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆனந்தமா பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு ஒரு அழகிய மகிமைய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு சொல்ல வரார். பாருங்க, ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் சாதன துவாதசி, அன்னைக்கு என்னாச்சு, ஏகாதசி எதுவும் சாப்பிடக்கூடாது இல்லையா, விரதம் இருந்தார் யார், கிருஷ்ணனுடைய தந்தையா இருக்கக்கூடிய நந்தகோபன். அப்ப என்னாச்சு, ரொம்ப விரைவா எந்திரிச்சு யமுனா நதியில ஸ்நானம் செய்ய போனார். அப்படின்னா அது அகால வேலை அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நடு ராத்திரி அந்த சமயத்துல அசுரர்கள் ஸ்நானம் பண்ணக்கூடிய நேரம், அந்த நேரத்துல எல்லாம் நம்ம நதியில போய் நீராடக்கூடிய என்ன சொல்லுது, அதைய சாஸ்திரம் ஒப்புறதில்லை, ஏன்னா அது அசுர வேலை அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபன் சென்றார். உடனே அசுர வேலையில ஸ்தானத்துக்கு போனார். வருணன் அவனுடைய சேவகன் என்ன செய்தான், அந்த நந்தகோபனை நேரா வருண லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ஸ்நானத்துக்கு போன நந்தகோபனை காணும், எல்லாரும் தேடுறாங்க, யசோதை எல்லாம் தேடுறாங்க, எங்க ஸ்நானத்துக்கு போனவர் தெரிஞ்சு, ஆனா திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிருஷ்ணன் கிட்ட விஷயம் சொல்றாங்க. அப்ப என்னாச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும் போது வேற எந்த கேள்வியும் இல்லை, கிருஷ்ணன் நேரா சென்றான், யமுனா நதியில் குதித்தான், அவனுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிச்சயமாக இரவு அகால வேளையில இப்படி ஸ்நானம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கறது, அது மட்டுமல்ல சகல விஷயத்தையும் அறிந்தவன் கிருஷ்ணன். நேரா வருணலோகத்துக்கே சென்றுட்டான். யாரு? கிருஷ்ணன். என்ன ஒரு சந்தோஷம் வருணனுக்கு! மாந்தல கட்டி பூர்ண கும்ப மரியாதையோடு வருணன் தன்னுடைய சக பத்னிகளோட ஆனந்தமா நிக்கிறான். ஆனா வருணனுடைய சேவகனால பிடித்து அங்கு கொண்டு வரப்பட்ட நந்தகோபன் இதை பார்த்துட்டு இருக்கான். பாருங்க, என்னுடைய மகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வரா, அந்த மகனை வரவேற்க வருணலோகத்து அதிபதி தன்னுடைய மனைவியோட பூர்ண கும்ப மரியாதையோட மந்திரங்கள் சொல்லி அவனை பாதம் அலம்பி பாருங்க நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கி உயர்ந்த ஒரு ஸ்தானம் ஆசனத்தை கொடுத்து அதுல அமர வைக்கிற ஒரு காட்சியே நந்தகோபன் பார்த்துட்டு இருக்கான். இது என்ன, என்னுடைய மகன் தானே கிருஷ்ணன், இவனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சியை நந்தகோபன் பார்ப்பதற்காகவே அந்த நந்தகோபனை வருணலோகத்தினுடைய அதிபதி தன்னுடைய சேவகனால் கொண்டு வர சொன்னார். என்ன தெரியுங்களா, ஒரு முறையும் பூத்தனை வந்தா, பூத்தனைய என்னாச்சு, கொன்னாச்சு உடனே. அப்ப என்ன சொன்னார் நந்தகோபன், என்னுடைய புண்ணியம் நல்லவேளை குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல, சகடாசுரனை கொன்னா நல்லவேளை என்னுடைய புண்ணியம் குழந்தைக்கு நல்லா ஆகல, எதுவுமே ஆகல. ஒரு ஒரு தடவையும் தன்னுடைய புண்ணியத்தாலேயே குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் வரலன்னு ஒரு ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருந்தா. ஒண்ணு, ரெண்டாவது எல்லார்த்துக்கிட்டையும் கிருஷ்ணனுடைய அப்பா நானு, கிருஷ்ணனுடைய அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வருணன், வருணனுக்கு கோபம், அவன் உன்னுடைய பையனா, இந்த ஜெகத்துக்கே தந்தையப்பாவன், அவனை போய் ஏன் பையன் ஏன் பையன் சொல்லிட்டு இருக்கனே, அவன் சாமானியன் இல்ல, அவன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அப்படிங்கிற ஒரு நினைவு நந்தகோபனுக்கு நினைவூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான் வருணன். நந்தகோபனை ஆனந்தமா அழைச்சிட்டு வந்தான். எப்ப ஒரு தாயோ தந்தையோ இழுத்துட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா மகன் தானா தேடி வருவான். அப்போ சதா சர்வகாலமும் வருணன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான், கிருஷ்ணா ஒரு முறையாவது ஒரு தரிசனம் வா, என்னுடைய வீட்டுக்கு வா, ஒரு பாத பூஜையை ஏத்துக்கோ அப்படின்னு பக்தி சிரத்தையா பிரார்த்தனை செய்துகிட்டே இருந்தவன் வருணன். இதுதான் சந்தர்ப்பம் என அவனுக்கு எவ்வளவு மரியாதை கிருஷ்ணனுக்கு, இதையெல்லாம் பார்த்து பிரமித்து போனான் யார், நந்தகோபன். இனம் புரியாத சந்தோஷம், அந்த பரமாத்மாவே என்னுடைய மகனாக அவதாரம் செய்திருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டான். பாருங்க, ஒரே ஒரு செயல் நந்தகோபனை வருணலோகத்துக்கு அனுப்பி அவங்க அப்பாவுக்கு இவனே பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஒரு அழகான நிகழ்ச்சி மூலம். உடனே தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்தையே காண்பித்தான் கிருஷ்ணன் தன்னுடைய தந்தைக்கு. எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து விட்டா வந்து தான் நிஜமாலுமே நேரில் பார்த்த விஷயத்தை தன்னுடைய சகாக்கள் கிட்ட நண்பர்கிட்ட சொல்லி சொல்லி அகமகிழ்ந்தான் நந்தகோபன். என்னுடைய பையன் சாமானியம் இல்லே, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன், அதை என் கண்ணால பார்த்தேன், கேட்டதல்ல, கேட்பது வேறு பார்ப்பது வேறு, பார்த்தால் அது சாட்சி ஆகிறது. அப்ப என்னாச்சு, சொல்லி சொல்லி அகமகிழ்ந்தான் நந்தகோபனுக்கு. அந்த ஒரு தெளிவு ஏற்படுவதற்காக வருணன் தன்னுடைய சேவகன் மூலமாக நந்தகோபனை கவர்ந்து சென்றான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு சிறிய ஸ்லோகத்துல பாருங்க ஆனந்தமா நம்ம ராகவேந்திர சுவாமிகள் வர்ணிச்சிருக்கார். அடுத்து மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட், வேணுகான மகிமை, குழல் ஊதினான், கோபியர்கள் மயங்கினார்கள், அவர்களை வசப்படுத்தினான் அப்படிங்கிற அந்த வேணுகான மகிமைய ஒரே ஒரு வரி சொல்லிட்டார். பாருங்க, இத ஒரு மாசம் பாடம் எடுத்தாலும் அது தீராது. வேணுகான மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னா, விருந்தாவனத்திலே அந்த பெண்கள் யாரும் அவாத்துல அவால இருக்க முடியலையா. அந்த குழலனுடைய நாதம் கேட்ட உடனே அந்த ஆகர்ஷண சக்தி அவங்க அவங்க என்னென்ன வேலை செய்திருக்காங்களோ அந்த வேலையை அப்படி அப்படியே விட்டு கடமன்மார்களுக்கு சாதம் போட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த கரண்டிய அப்படியே கீழே போட்டு போயிட்டாங்க. தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்படியே எந்திரிச்சா அவ பாட்டிக்கு தன்னை மறந்து அந்த நாதத்தின் பின் சென்றாள். பாருங்க, அந்த ஆகர்ஷண சக்தி, அந்த கிருஷ்ணனுடைய குழலனுடைய நாதத்திற்கு யார் யார் செஞ்சாங்க அப்படின்னா, யோக்கியத்தை இருக்கிறவர்கள் செய்தார்கள் சென்றார்கள். இப்போ பகவானுடைய மகிமை இருக்கு, அதனுடைய கீதை இருக்கு, கானம் இருக்கு, எல்லாராலையும் கேட்க முடியுதா? பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முழுமையா கேட்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை. அப்ப என்னாச்சு, யாராருக்கு அந்த புண்ணியம் இருக்கிறதோ, யாராருக்கு அந்த யோக்கியத்தை இருக்கிறதோ, அந்த மனசு யாராருக்கெல்லாம் அந்த பக்குவம் ஆகி இருக்கிறதோ, அவளெல்லாம் தன்னை மறந்து கிருஷ்ணனுடைய கானம் இருக்கும் இடம் தேடி ஆனந்தமா நடந்து வந்தாங்க அப்படின்னு வர்ணிக்குது. விதவிதமான ராகத்திலே அவ ஆனந்தமா அந்த குழலை வாசிக்கிறார். இதுவும் ஒரு விதமான ஒரு அழகான கலை. மனதை சுண்டி இழுக்கக்கூடியது, தன்னை மறந்து கண்களில் நீ சுரந்து கால்கள் தானாக நர்த்தனம் ஆடி. பாருங்க, எப்பவுமே நாதத்துக்கு எப்பவுமே நாசம் இல்லை. என்ன சொல்றது, அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவில்லை. அதுக்கு என்ன எழுதுறாங்கன்னா, சம்ஹர்ஷயன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாங்க. அப்படின்னா ஹர்ஷயன்னா சந்தோஷம்னு அர்த்தம், சம்மஹர்ஷயன்னா நிஜமான சந்தோஷம். அது என்னங்க நிஜமான சந்தோஷம், பொய் சந்தோஷம்னு இருக்கா? ஆமா, சில விஷயங்களை பார்க்கும் போது சந்தோஷம், அது கிடைக்காத போது நமக்கு துக்கம் ஏற்படும். ஆனா இது ஒரு தடவை கேட்டுட்டா அதை நினைச்சு பார்த்து 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 சந்தோஷப்பட வேண்டியதே நிஜமான சந்தோஷம், அது சம்ஹர்ஷயன் அப்படின்னு விளக்குறாங்க. சரி, கோபிகைகள் தான் அவனுடைய வேணுகானத்துக்கு மயங்கி வந்தாங்களா அப்படின்னா, இந்த பசுக்கள் என்ன பண்ணுச்சு, ரைட், தன்னுடைய ரெண்டு காதுகளையும் நிமிர்த்தி கொண்டது. சரி, கண்களை இங்க அங்க அந்த இமைகள் கொட்டாம ஒரே இடத்துல நிலை நிறுத்துச்சு. சரி, வாயில என்ன சொல்லுது, அந்த புல்லை மென்று கொண்டிருந்தது, தன் மெல்வதை நிறுத்தி விட்டது. ஏன் தெரியுங்களா, கண்ணனுடைய குழல் நாதம் நான் கேட்டுக் கொண்டிருக்கும் போது என்னுடைய வாய் அசைவால் வருகின்ற ஒரு சிறிய சப்தம் கூட அதுக்கு தொந்தரவாக கூடாது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களும் ஆனந்தமாக செவிக்க கொடுத்து முழுமையாக ரசிக்க வேண்டும் என்று பசு அந்த இடத்தில் அப்படியே நின்று சிரவணம் செய்தது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. சரி, ரிஷிமுனிகள் தபஸ் செஞ்சிட்டு இருந்தாங்க, எப்பவுமே ஜிக்ஞாசம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியினுடைய கதைகளையே விவாதம் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த ரிஷிகள் என்ன செஞ்சாங்க, அந்த ஜிக்யாசம் எதுவுமே செய்யாம எந்த விதமான சேஷ்டையும் இல்லாமல்ங்கிற ஒரு வார்த்தையே. அப்படின்னா என்னன்னா, கண்ணுன்னா பாக்கிறது, காதுன்னா கேட்கறது, வாயின்னா பேசுறது, காலுன்னா நடக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான சைகையும் செய்யாமல். பாருங்க, அந்த காலை இப்படி நகர்த்தினா கூட அந்த ஸ்ரவண இந்திரியம் தன்னுடைய கவனத்தை சிதற விடுமே அப்படின்னு என்னாச்சு, ரிஷிகள் நின்ற இடத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க, கை அசையவில்லை, கால் அசையவில்லை, தன்னுடைய முழு கவனத்தையும் கிருஷ்ணனுடைய வேணு கானத்தையே சிரவணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா கிருஷ்ணனுடைய கான மகிமை எப்பேற்பட்டது, அந்த இசை எவ்வளவு விதமான ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. பாருங்க, கோபிகா ஸ்திரீகளுக்கு மட்டும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கல, சாக்ஷாத் பசுக்களுக்கும் கொடுத்தது, ரிஷி முனிகளுக்கும் கொடுத்தது. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, மேலே தேவதா ஸ்திரீகள் இந்த நாத ஒளி கேட்ட உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்தாங்களா. அப்படின்னா அந்த நாதத்தை மயங்கி 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 தன் நிலை மறந்து வேற வழியே இல்லாம தன்னை மறந்து கீழே விழுந்துட்டாங்களாமா. சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மயங்கி அவனுடைய நாதத்தை கேட்டுக் கொண்டிருந்தனர். உடனே சத்தியலோகத்துக்கு கேட்டது. எது? கிருஷ்ணனுடைய வேணுநாதம் சத்தியலோகத்துக்கு கேட்டது. உடனே என்ன பண்ணார்? சரஸ்வதியை அழைச்சுக்கிட்டார். ரைட். தன்னுடைய வாகனமா இருக்கக்கூடிய சரி ஹம்சத்துல ஆனந்தமா வந்தார். வந்து அவனுடைய வேணு கானத்தை ரொம்ப ஆனந்தமா பிரம்மதேவன் கேட்டு இருக்கார். அவருக்கு பின்னாடி அமர்ந்து அதை கேட்டுட்டு இருந்தவர் சரஸ்வதி. சரி, என்ன நடந்துச்சு தெரியுமா? எவ்வளவு ஆனந்தமான கானம். அந்த கிருஷ்ணன் இசைக்க இசைக்க இந்த பிரம்மதேவன் என்ன செய்யறாரு? நாலு தலை, ஒரு தலை இருந்தா பரவாயில்ல, நாலு தலையும் இப்படி ஆட்டி ஆட்டி கேட்டுட்டு இருக்கிறார். சரஸ்வதிக்கோ கானம் கேக்குது, கிருஷ்ணனை பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு சொல்லுங்களா, அந்த கானத்தினுடைய மகிமை நம்ம மனசை ஈர்த்துருச்சுன்னா கேட்டா மட்டும் பத்தாது, பார்க்கவும் வேணும். கிருஷ்ணனையும் பார்க்கணும், அவனுடைய நாதத்தையும் கேட்கணும்னு சரஸ்வதி நினைச்சா. ஆனா முன்னாடி இருந்துட்டு இந்த பிரம்மதேவன் அந்த தலைய தலைய ஆட்டி அந்த பாடலைய அந்த வேணு கானத்தை அந்த ரசிச்ச விதம் வேற வழியே இல்லை. தன்னுடைய கணவனா போயிட்டாரு, என்ன சொல்ல முடியும்? சரி, ஒரு கானம் முடிஞ்ச உடனே அந்த ஹம்சத்துல திரும்பி போனாங்க. அப்ப சரஸ்வதி கேட்டா, இவ்வளவு தூரம் ரொம்ப ஆனந்தமா ஒரு நிமிஷம் இடைவிடாம தலைய தலைய ஆட்டி கேட்டீங்களே, கிருஷ்ணன் என்ன ராகம் வாசித்தான், என்ன என்ன ராகம் வாசித்தான் அப்படின்னு கேட்டா, அதையெல்லாம் எங்கிட்ட கேட்காதே, ஆனா கேட்டா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. பாருங்க, அவன் வாசித்த ராகங்களை பிரம்மதேவனுக்கே தெரியவில்லை அப்படின்னா, அப்படி ஆனந்தம் கொடுக்கக்கூடிய அந்த வேணுகான அந்த ராகங்கள் அந்த இசைகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பசுக்கள், ரிஷிகள், பிரம்மாதி தேவர்கள், கோபிகாஸ்திரிகள் அனைவரையும் ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு இசையை கிருஷ்ணன் கொடுத்தான். என்ன சொல்லுது? மனசு பேதலிக்கும், மனசு சங்கடங்களாகும். எப்பவுமே கிருஷ்ணனுடைய கானம், அதாவது கானம்னா கீதை, பகவானுடைய கீதை பாகவதம், இந்த மாதிரி கிரந்தங்கள் எப்பவுமே உங்க மனசுல நிலை நிறுத்தி இருந்தீங்கன்னா உங்க மனசுல என்னைக்குமே ஆனந்தம் குடிபெயரும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தத்துவம் உள்ள சொல்றாங்க. அது மட்டுமல்ல, புலியும் பசுவும் பக்கத்துல பக்கத்துல நின்னு ஆனந்தமா கேட்டுட்டு இருந்துச்சான். சரி, பூனையும் எலியும் சேர்ந்த மாதிரி நின்னு என்னன்னா, இசை கேட்கும் போது கிருஷ்ணனுடைய அந்த நாதத்தின் ஒளியினால் மனதில் இருந்த கூடிய அந்த காமம், குரோதம், பகைமை கூட மறந்து பூனையும் சரி எலியும் சரி அருகு அருகருகே நின்று அதை ஆனந்தமா என்ன சொல்றது கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு வர்ணிக்கிற ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். பாம்புவும் கிளியும் ஒன்றானது, எவ்வளவு ஆனந்தமா கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. பகவானுடைய இசைக்கே இவ்வளவு சக்தின்னா, இன்னைக்கு ராகவேந்திர சுவாமிகள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பகவானையே தன்வசப்படுத்தி கொண்டவர் நம்ம குருராயர், சாமான்யம் இல்லை. அதனாலேயே அந்த பாம்பு கீரி எந்த விதமான பேதமும் இல்லாமல் குருராஜர் பாதத்தை நோக்கியே இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆனந்தமா அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பகவானுடைய ஒரு நாத ஒளிக்கு எந்த விதமான பேதமும் இல்லாமல் கோபிகா ஸ்திரீகள், பசுக்கள், ரிஷிகள், தேவான் தேவதைகள் மயங்கினார்களோ அப்பேற்பட்ட கிருஷ்ணனையே தன்வசப்படுத்தி கொண்டவர் நம் குருராயர். பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படின்னா குருராஜருடைய தபோ சக்தி எப்படி இருக்கும்? அதனாலதான் அந்த கிருஷ்ண சாரித்ய மஞ்சளி ஒரு ஒரு வரியிலே கிருஷ்ணனுடைய எந்த வைபவத்தையும் விடுபட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொடி பொடியா சிறிய சிறிய எழுத்துக்களால் என்ன சொல்லுது செதுக்க இருக்கிறார். நான் கிரந்தத்தை இப்படித்தான் சொல்லணும், நானே ஏதோ ஒரு 15 நிமிஷத்துல சொல்லக்கூடிய மகிமையா அல்லாது, வேணுகான மகிமைய மாசக்கணக்கில் சொல்லணும், அப்பேற்பட்ட ஒரு விஷயம். சரி, இதனால நமக்கு என்னங்க? கிருஷ்ணன் ஊதினான், எல்லாரும் மயங்கினாங்க, ஆனந்தப்பட்டாங்க, அது ரைட்டு. இது மூலமா இத நான் கேட்டுட்டு இருக்கேனே, எனக்கு ஏதாச்சும் ஒரு நீதி இருக்கா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா, மதுரமான பேச்சுக்கள் யாருடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதோ இந்த ஜெகமே அவர் வசமாகும் அப்படிங்கிற ஒரு நீதி. பாருங்க, உங்க வாயில வரக்கூடிய எந்த வார்த்தையா இருந்தாலும் பாருங்க மதுரமாக இருக்கணும், இனிக்க இனிக்க பேசணும். இந்த முகத்தை திருப்பிக்கிறது, கோபதாபம் கொள்றது, பகைமை கொள்றது, பொறாமை கொள்றது, நீ பெரியவன் நான் சிறியவன் இந்த மாதிரி ஏற்ற தாழ்வு இல்லாம எல்லாரையும் இறைவனால படிக்கப்பட்ட ஒரு ஆத்மாக்கள், அவளுக்கும் எல்லாமே நல்லதாகணும் அப்படின்னு அந்த பரந்த மனப்பான்மையோட இனிமையான வார்த்தைகளை யாரெல்லாம் உதிக்கிறார்களோ இதையத்தானே பகவந்தன் இந்த பகவானுடைய அந்த குழல் நாதம் கேட்டு, புலியல்ல பசுவல்ல எலியல்ல பூனையல்ல இப்படி எந்த விதமான பக்ஷபாதம் பார்க்காமல் எல்லாருக்கும் அந்த ஒளி கிடைத்ததோ அதே மாதிரி நீங்க இனிமையான வார்த்தைகளை உங்க வாயில வச்சிருந்தா உங்களை தேடி அனைவரும் வருவார்கள். இந்த ஜெகமே உங்கள் வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நியமம், என்ன சொல்லுது, ஒரு ரகசியம் இல்ல, ஒரு என்ன சொல்லுது, அருமையான ஒரு தத்துவத்தை இந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ரைட். சரி, இந்த கிருஷ்ணன் கையில இருக்கக்கூடிய அந்த குழல், அந்த குழல் செய்த பாக்கியம் என்ன அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஆஹா, குழல் சாமான்யம் இல்ல, அந்த குழல் யார் தெரியுமா, சாக்ஷாத் மகாலட்சுமியே குழல். ஆனா வெறுமனே குழல் இருந்தா குழலை என்ன செய்வாங்க, அதை ஒரு பேக்ல போட்டு ஆனந்தமா எடுத்துட்டு போவாங்க. கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பேகும் இல்ல. அவன் என்ன செய்தான் துணையா, தன்னுடைய இடுப்பு பகுதியில் ஆனந்தமாக சொருகிக் கொள்வான். குழல் இல்லாத கிருஷ்ணன் இல்லை. அப்படின்னா குழல் என்பவள் மகாலட்சுமி. எப்படி குழல் கிருஷ்ணனை விட்டு பிரிவதில்லையோ அதே மாதிரி மகாலட்சுமியும் பிரிவதில்லை. ஏன்னா அவனுடைய இடுப்பு பகுதியில் அந்த அங்க சங்கத்தை தொடக்கூடிய பாக்கியம் வேற யாருக்கும் கிடையாது. மகாலட்சுமியினுடைய சன்னிதானம் இருந்தால் மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த குழல் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் மகாலட்சுமி. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்யறான், ஆனந்தமா தன்னை உதட வரையிலும் கொண்டு போறான். தன்னுடைய இரு கைகளாலே, ஒரு கையால் மூடி ஒரு கையால் திறந்து பலவிதமான ராகங்களை இசைக்கிறான். அதனாலே அந்த புல்லாங்குழல் வேற யாரும் இல்லை, லக்ஷ்மியே அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழல் இசை இறக்கும் போது அந்த கிருஷ்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அவனுடைய கழுத்துல தாமரை மலர்களால் ஆன மாலையை அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மாலை கொண்டு வரங்கோ. அது கடையில இருக்கும் போது அந்த பூக்கள் சிரிச்சிட்டு இருக்கு. சரி, எப்ப நம்ம கைக்கு வந்துச்சோ அவ்வளவுதான், அது வாடி போயிடுது. ஏன்னா நம்ம சங்கம் ஆயிடுது இல்லையா. அப்போ நிஜமாலுமே நம்மளுடைய பவித்திரம் என்ன இல்ல யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பூக்கள் கடையில் இருக்கும் போது சிரிக்குது, நம்ம அங்க சங்கம் ஆகும்போது அதனுடைய வாழ்நாள் ரொம்ப குறுகிய நேரம் ஆகுது இல்லைங்களா. ஆனால் என்றுமே வாடாத அந்த தாமரை பூக்களால் ஆன மாலையை கிருஷ்ணன் அணிஞ்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வர்ணிக்கிறாருன்னா, எப்பவுமே சதா சர்வகாலமும் கிருஷ்ணனுடைய கண்களிலே சூரியன் இருக்கு. எப்பொழுதெல்லாம் சூரியனை பார்த்து கொண்டே இருப்பதால் அந்த தாமரை மலர்ந்த வண்ணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. ஒரு அழகான தாமரை பூக்களால் ஆன பூக்களை மாலையை அணிந்து கொண்டு அழகிய நாதத்தை வாசித்து கோபிகாசிரிகள் தங்கள் தங்கள் வேலைகளை அப்படி அப்படியே விட்டு அந்த நாதத்துக்கு மயங்கி வந்து ஆனந்தப்பட்டனர். பக்தர்களை சந்தோஷப்படுத்தினான். பக்தர்களை மட்டுமல்ல, பசுக்களை, ரிஷிமுனிகளை, ஆச்சுங்களா, மிருகங்களை, தேவதா மூர்த்திகளை, அத்தனை பேரும் சந்தோஷப்படுத்திய இந்த கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஒரு ஸ்லோகத்துல ஆனந்தமா சொல்றார். ஆச்சுங்களா, இனி வரக்கூடிய ஸ்லோகம் நாம நாளைக்கு பார்ப்போம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.